சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை February 4, 2024. தலைப்பு: காதல். கோல்டன் உரை. யோவான். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: யோவான். பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராயிருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாயிருக்கிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள். பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியமுண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலிருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம். மத்தேயு. இயேசு அவனை, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். மத்தேயு. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரம பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சட்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சட்குணராயிருக்க கடவீர்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்னேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்னேலியுவே என்று அழைக்கவும் பிரத்தியட்சமாய் தரிசனங்கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டியிருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை அழைப்பி. கொர்னேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷரில் 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர்ச்சீவகரில் தேவபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து எல்லாவற்றையும் அவர்களுக்கு விவரித்து சொல்லி அவர்களை யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான். மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6 மணி நேரத்தில் ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டியடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியைப் போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியிலுள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று. அதற்கு பேதுரு, அப்படியல்ல ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமுமாயிருக்கிற யாதொன்றையும் நான் 1 காலும் புசித்ததில்லை என்றான். அப்பொழுது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று 2ஆந்தரமும் சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூடப்போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்னேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானுடனே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படியிருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவனென்றும் அசுத்தனென்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். யோவான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளுமல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ரோமர். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் இவையெல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். ஒருவரையொருவர் நேசியுங்கள். 1 யோவான் 3:23. ஈர்க்கப்பட்ட எழுத்தாளரின் மிக எளிய மற்றும் ஆழமான ஆலோசனையாகும். காதல் கிறிஸ்தவ அறிவியலின் சட்டத்தை நிறைவேற்றுகிறது. அன்பே கடவுள். இதைவிட நம்மால் கேட்க முடியாது, உயரமாக பார்க்க முடியாது, தூரம் செல்ல முடியாது. மனிதனுக்கு உண்மையான அன்பின் உணர்வை இயேசுவின் போதனைகளின் தெய்வீக கொள்கையை வழங்குவதன் மூலம் மனிதனை கடவுளுடன் சமரசம் செய்ய இயேசு உதவினார். மேலும் இந்த உண்மையான அன்பின் உணர்வு மனிதனை பொருள் பாவம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் சட்டத்திலிருந்து ஆவியின் சட்டத்தால் மீட்கிறது. தெய்வீக அன்பின் சட்டம். கடவுள் எல்லாவற்றையும் தனது சொந்த சாயலின்படி வடிவமைக்கிறார். வாழ்க்கை இருப்பில் பிரதிபலிக்கிறது. உண்மையில் உண்மை கடவுள் நன்மையில் பிரதிபலிக்கிறது. இது அவர்களின் சொந்த அமைதியையும் நிரந்தரத்தையும் அளிக்கிறது. அன்பு தன்னலமற்ற தன்மையால் துவண்டு அழகிலும் ஒளியிலும் அனைவரையும் குளிப்பாட்டுகிறது. ஒரே கடவுள் இருப்பது போல எல்லா அறிவியலுக்கும் ஒரே ஒரு தெய்வீக கொள்கை மட்டுமே இருக்க முடியும். மேலும் இந்த தெய்வீக கொள்கையை விளக்குவதற்கு நிலையான விதிகள் இருக்க வேண்டும். விஞ்ஞானத்தின் கடிதம் இன்று மனிதகுலத்தை ஏராளமாக சென்றடைகிறது. ஆனால் அதன் ஆவி சிறிய அளவில் மட்டுமே வருகிறது. கிறிஸ்தவ அறிவியலின் இதயம் மற்றும் ஆன்மாவின் முக்கிய பகுதி அன்பு. இது இல்லாமல் கடிதம் விஞ்ஞானத்தின் இறந்த உடல், துடிப்பு இல்லாத, குளிர், உயிரற்றது. காதல் சிம்மாசனத்தில் உள்ளது. கடவுள் மற்றும் மனிதன் மீதான அன்பு குணப்படுத்துதல் மற்றும் கற்பித்தல் ஆகிய இரண்டிலும் உண்மையான ஊக்கமாகும். அன்பு ஊக்கமளிக்கிறது, ஒளிரச் செய்கிறது, நியமிக்கிறது மற்றும் வழி நடத்துகிறது. சரியான நோக்கங்கள் சிந்தனைக்கு பிணியங்களையும் பேச்சு மற்றும் செயலுக்கான வலிமையையும் சுதந்திரத்தையும் தருகின்றன. உண்மையின் பலிபீடத்தில் காதல் ஒரு பாதிரியார். தெய்வீக அன்பு மரண மனதின் நீரில் நகரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். மேலும் சரியான கருத்தை உருவாக்குங்கள். பொறுமை அவளுடைய சரியான வேலையை கொண்டிருக்க வேண்டும். மனித பாசம் திரும்ப கிடைக்காவிட்டாலும் வீணாக கொட்டப்படுவதில்லை. அன்பு இயற்கையை வளப்படுத்துகிறது, பெரிதாக்குகிறது, தூய்மைப்படுத்துகிறது மற்றும் உயர்த்துகிறது. பூமியின் குளிர்கால வெடிப்புகள் பாசத்தின் பூக்களை வேரோடு பிடுங்கி காற்றில் சிதறடிக்க கூடும். ஆனால் மாம்ச உறவுகளின் இந்த துண்டிப்பு சிந்தனையை கடவுளுடன் நெருக்கமாக இணைக்க உதவுகிறது. ஏனென்றால் உலகம் முழுவதும் பெருமூச்சு விடுவதை நிறுத்திவிட்டு சொர்க்கத்திற்கான இறக்கைகளை விரிக்க தொடங்கும் வரை போராடும் இதயத்தை அன்பு ஆதரிக்கிறது. தனிப்பட்ட நண்பர்கள் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு வெறுமையாக இருக்குமா? பிறகு நீங்கள் அனுதாபம் இல்லாமல் தனிமையில் இருக்கும் காலம் வரும். ஆனால் இந்த வெற்றிடம் ஏற்கனவே தெய்வீக அன்பால் நிரப்பப்பட்டுள்ளது. வளர்ச்சியின் இந்த மணிநேரம் வரும்போது நீங்கள் தனிப்பட்ட மகிழ்ச்சியுடன் ஒட்டிக்கொண்டாலும் ஆன்மீக அன்பு உங்கள் வளர்ச்சியை சிறப்பாக ஊக்குவிக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள உங்களை கட்டாயப்படுத்தும். உங்களை உயர்த்தும் பாடம் போதுமானதாக இருக்கும் வரை நண்பர்கள் காட்டிக் கொடுப்பார்கள், எதிரிகள் அவதூறு செய்வார்கள். ஏனெனில் மனிதனின் உச்சநிலை கடவுளின் வாய்ப்பு. மேற்கூறிய தீர்க்க தரிசனத்தையும் அதன் ஆசீர்வாதங்களையும் ஆசிரியர் அனுபவித்திருக்கிறார். இவ்வாறு அவர் மனிதர்களுக்கு அவர்களின் மாம்சத்தை விட்டுவிட்டு ஆன்மீகத்தை பெற கற்றுக் கொடுக்கிறார். இது சுயமரியாதை மூலம் செய்யப்படுகிறது. யூனிவர்சல் லவ் என்பது கிறிஸ்தவ அறிவியலில் தெய்வீக வழி. சுய அன்பு ஒரு திடமான உடலை விட தெளிவற்றது. பொறுமையான கடவுளுக்கு பொறுமையாக கீழ்ப்படிவதில் ஆன்மீகத்திற்கு எதிராக போரிடும் பாவத்தின் சட்டமான சுய விருப்பம், சுய நியாயப்படுத்துதல் மற்றும் சுய அன்பு போன்ற பிழையின் பிடிவாதமான அன்பின் உலகளாவிய கரைப்பான் மூலம் கரைக்க உழைப்போம் இறப்பு. ஞானம் சத்தியம் அல்லது அன்பு, அது பாடல், பிரசங்கம் அல்லது விஞ்ஞானம் எதுவாக இருந்தாலும் மனித குடும்பத்தை கிறிஸ்துவின் மேஜையிலிருந்து ஆறுதல் அளிக்கிறது. பசியுள்ளவர்களுக்கு உணவளிக்கிறது மற்றும் தாகம் உள்ளவர்களுக்கு ஜீவ தண்ணீரை அளிக்கிறது. தீமையை விட நன்மையை நாம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். மேலும் திருடர்கள் மற்றும் கொலைகாரர்களின் அணுகுமுறைக்கு எதிராக நம் கதவுகளை அடைப்பதைப் போலவே தவறான நம்பிக்கைகளிலிருந்தும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் நமது எதிரிகளை நேசிக்க வேண்டும் மற்றும் பொற்கால விதியின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவ வேண்டும். ஆனால் முத்துக்களை காலடியில் மிதிப்பவர்கள் முன் வார்ப்பதை தவிர்க்கவும். எல்லா இயற்கையும் மனிதனுக்கு கடவுளின் அன்பை கற்பிக்கிறது. ஆனால் மனிதன் கடவுளை மிக அதிகமாக நேசிக்க முடியாது மற்றும் ஆன்மீக விஷயங்களில் தனது முழு பாசத்தையும் வைக்க முடியாது. அதே நேரத்தில் ஆன்மீகத்தை விட பொருள்களை நேசிக்கவோ அல்லது அதை நம்பவோ முடியாது. கிறிஸ்துவை நமது ஒரே இரட்சகராக ஆதாயப்படுத்த வேண்டுமானால் பொருள் அமைப்புகளின் அடித்தளத்தை நாம் கைவிட வேண்டும். அண்டை வீட்டாரை தன் சுயமாக நேசிப்பது ஒரு தெய்வீக யோசனை. ஆனால் இந்த யோசனையை உடல் புலன்கள் மூலம் பார்க்கவோ உணரவோ புரிந்து கொள்ளவோ முடியாது. செல்வம், புகழ் மற்றும் சமூக அமைப்புகளை எடுத்துக் கொள்ளுங்கள். இது கடவுளின் சமநிலையில் ஒரு சிறிய அளவு கூட எடை போடவில்லை. மேலும் கொள்கையின் தெளிவான பார்வைகளை பெறுவோம். குழுக்களை உடைத்து செல்வத்தை நேர்மையுடன் சமன் செய்யுங்கள். மதிப்பை ஞானத்தின்படி மதிப்பிடுவோம். மேலும் மனிதநேயத்தை பற்றிய சிறந்த பார்வைகளை பெறுவோம். நமது முன்னேற்றத்தை கண்டறிவதற்கு நம்முடைய பாசங்கள் எங்கு வைக்கப்படுகின்றன, யாரை நாம் கடவுளாக ஒப்புக்கொண்டு கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தெய்வீக அன்பு நமக்கு நெருக்கமாகவும் அன்பாகவும் உண்மையானதாகவும் இருந்தால் பொருள் ஆவிக்கு அடிபணிகிறது. நாம் தொடரும் பொருள்களும் நாம் வெளிப்படுத்தும் ஆவியும் நமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது, மேலும் நாம் எதை வெல்கிறோம் என்பதை காட்டுகிறது. பெரியவர்களுக்கான இணைப்புக்காக கடவுள் தன்னை பற்றிய குறைவான யோசனையை தருகிறார். அதற்கு பதிலாக உயர்ந்தவர் எப்போதும் தாழ்ந்ததை பாதுகாக்கிறார். ஆவியில் பணக்காரர்கள் ஒரே பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார்கள். அனைவருக்கும் ஒரே கொள்கை அல்லது தந்தை தன் சகோதரனுடைய தேவையை கண்டு பிறனுடைய நன்மைக்கு தன் சொந்தத்தை தேடுகிறவன் பாக்கியவான். அன்பு குறைந்த ஆன்மீக எண்ணம் அழியாமை மற்றும் நற்குணத்தை அளிக்கிறது. இது மொட்டு வழியாக மலரும் பிரகாசிப்பது போல எல்லாவற்றிலும் பிரகாசிக்கிறது. கடவுளின் பல்வேறு வெளிப்பாடுகள் அனைத்தும் ஆரோக்கியம், புனிதம், அழியாத தன்மை, எல்லையற்ற வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு ஆகியவற்றை பிரதிபலிக்கின்றன. கடவுளுக்கு மகிமை, போராடும் இதயங்களுக்கு அமைதி. கிறிஸ்து மனித நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையின் வாசலில் இருந்து கல்லை தூக்கி எறிந்தார். மேலும் கடவுள் வாழ்வின் வெளிப்பாடு மற்றும் நிரூபணம் மூலம் மனிதனின் ஆன்மீக யோசனை மற்றும் அவரது தெய்வீக கொள்கையான அன்பின் மூலம் அவர்களை ஒரே நேரத்தில் சாத்தியமான நிலைக்கு உயர்த்தினார். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.